الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. رب زدني علما، رب اشرح لي صدري ويسر لي أمري، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பிலே நம்மை ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹுடைய மார்க்கத்தை நினைவூட்டி மறுமை சிந்தனையை நமக்கு அதிகப்படுத்தி நம்முடைய அமல்களில் நாம் முன்னேறுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது இந்த அமர்விலே அவனுடைய அன்பையும் அருளையும் தந்தருள்வானாக. நாம் எந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நல்ல நோக்கத்தை கிடைக்க பெற்ற நல்லடியார்களில் அல்லாஹு தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த பயணத்தில் மார்க்க நிகழ்ச்சிகளுக்காக தேர்ந்தெடுத்த தலைப்புகளிலே தக்குவாவின் தத்துவம் என்ற ஒரு தலைப்பு நேரத்தின் குறைவின் காரணமாக மீதம் இருந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அந்த தலைப்பை ஒட்டி சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். தலைப்பு தக்குவாவின் தத்துவம். பொதுவாக தக்குவாவை பற்றி அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதிகமாக நீங்கள் பேசியிருப்பீர்கள், மார்க்க அறிஞர்களுடைய உரைகளை இது குறித்து நிறைய கேட்டிருப்பீர்கள். இந்த தக்குவா என்பது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையா, அல்லது தக்குவா என்பது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆடையா, அல்லது தக்குவா என்றால் என்ன? சில பேர் விளங்கி வச்சுப்பாங்க, பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு பெரிய ஜுப்பா போட்டா ரொம்ப தக்குவா உள்ளவங்க போல இருக்கு, அல்லது வந்து ஒவ்வொருத்தங்க ஆண்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி, பெண்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி. சில பேர் ஆடைகள்ல இந்த தக்குவாவை கொண்டு போய் வச்சிடறாங்க, சில பேர் பேச்சுகள்ல, சில பேர் எப்ப பார்த்தாலும் யார்ட்டையுமே பேச மாட்டாரு, தலையை குனிஞ்சிட்டு கம்முன்னு இருப்பாரு, அவர் ரொம்ப தக்குவா தாரீங்க, யார்ட்டையுமே பேச மாட்டாருங்க அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மக்கள் தக்குவாவை அவரவர்களுடைய கற்பனைக்கு ஏற்ப பல உருவங்களிலே, பல தோற்றங்களிலே, பல விஷயங்களிலே வைத்திருக்கிறார்கள். இப்ப நம்முடைய இந்த சின்ன அமர்வுல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒன்று, தக்குவானா என்ன? இரண்டாவது, தக்குவாவின் வெளிப்பாடுகள் என்ன? மூன்றாவது, தக்குவாவின் நன்மைகள், தக்குவாவினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? நான்காவது, இந்த தக்குவாவை எப்படி நாம் அடைவது? சரியா? சரி, முதல்ல நான் கேட்டுக்கிறேன், எல்லாருக்கும் தக்குவாவை அடையணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? என்ன ஆசை இருக்கா இல்லையா? என்னமா கண்மணிகளா இருக்கா? ஆமா. ஏன்னா ஆசை இருந்தாதான் பேசினா பிரயோஜனமா இருக்கும். சரியா? தக்குவா எண்ணில் வர வேண்டும், நான் தக்குவா உள்ளவனாக ஆக வேண்டும் என்ற ஆசை முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், ஹதீஸ்ல பார்க்கலாம், அதிகமா இந்த தக்குவாவுடைய வார்த்தை, தக்குவா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். والعقبة للتقوى هدى للمتقين وعدت للمتقين. நல்ல முடிவு தக்குவாவிற்குத்தான். சொர்க்கம் தக்குவா உள்ளவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. குர்ஆன் தக்குவா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும். அல்லாஹு தஆலா தக்குவா உடையவர்களை நேசிக்கின்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன். தக்குவா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். தக்குவா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். இன்னல்லாஹ மஅல் லதீன தக்கவ். தக்குவா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். இப்படியெல்லாம் இந்த தக்வாவுடைய வார்த்தைகள் அல் குர்ஆனிலே பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. அப்ப தக்வா என்றால் என்ன? இவ்வளவு அதற்கு சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் தக்வா உள்ளவர்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. தக்வா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். தக்வா உள்ளவர்களுக்குத்தான் அல் குர்ஆன் வழிகாட்டும். இப்படி சொர்க்கம் தக்குவா உள்ளவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. தக்குவா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். தக்குவா உள்ளவர்களுக்குத்தான் குர்ஆன் வழிகாட்டுகிறது. தக்குவா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். இவ்வளவு பெரிய சிறப்புகள் உள்ள இந்த தக்குவா என்றால் என்ன? இந்த தக்குவாவை நம்மளால் அடைய முடியுமா முடியாதா? இந்த தக்குவாவை பற்றி குர்ஆன் நமக்கு எப்படி போதிக்கிறது? ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்வாவை பற்றி நமக்கு என்ன வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ஹஜ்ஜத்துல் விதாஇல. ஹஜ்ஜத்துல் விதாஇ என்றால் எதற்கு சொல்லப்படும்? ரசூலுல்லாஹுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கடைசி ஹஜ். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களுக்கு அறிவுரை சொல்கிறார்கள். அந்த அறிவுரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிற ஹதீஸ். கல்பை சுட்டிக்காட்டி, இதயத்தை சுட்டிக்காட்டி சொல்கிறார்கள், தக்வாவுனுடைய இடம் இங்கே இருக்கிறது, தக்வாவுனுடைய இடம் இங்கே இருக்கிறது, தக்வாவுனுடைய இடம் இங்கே இருக்கிறது. அப்ப ரொம்ப தெளிவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தக்வா இருக்கக்கூடிய இடம் கல். தக்வா என்பது கல்பிலே ஏற்படக்கூடிய, கல்பிலே ஆழமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு அழகிய குணம் அது, தன்மை அது. புரியுதுங்களா? கல்பிலே ஆழமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு தன்மை அது, கல்புடைய தன்மைகளில் ஒன்று. இப்ப சுட்டிக்காட்டி சொல்றாங்க, தக்வா ஹாஹுனா ஹாஹுனா ஹாஹுனா, தக்வா இங்கே இருக்கிறது, தக்வா இங்கே இருக்கிறது. அப்ப கல்பு தான் அதனுடைய இடம். தக்வாவுடைய இடம் என்ன? அந்த கல்புல தக்வா எந்த அளவுக்கு சரியாக இருக்குமோ அதற்கு பிறகு அதனுடைய வெளிப்பாடுகள் அந்த மாதிரி அமைந்து கொண்டே வரும். நாவால பேசுறது, கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, கையால செய்யற வேலைகள், காலால் செய்கிற வேலைகள், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், தொழில் துறை, குணங்கள், வெளிப்பாடுகள், மக்கள் தொடர்புகள், இதெல்லாம் அந்த கல்பில் இருக்கக்கூடிய அந்த குணத்தின் அடிப்படையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்ப தக்வா எந்த அளவுக்கு இருக்குமோ அதற்கு ஏற்ப அந்த செயல்கள் தக்வாவின் அடிப்படையிலே அமைந்திருக்கும். தக்வா எந்த அளவுக்கு பலவீனப்படுமோ அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகளிலே பலவீனங்கள் ஏற்படும், முரண்பாடுகள் ஏற்படும். பலவீனம் என்றால் முரண்பாடுகள், அதாவது இறை கட்டளையின் முரண்பாடுகள், இறை கட்டளைக்கு முரண்படுதல் அவரது செயலிலே ஏற்படும். கொஞ்சம் கவனமாக கவனிங்க. தக்குவா உள்ளத்திலே எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குமோ அந்த அளவிற்கு நம்முடைய உடலில் இருந்து வெளிப்படக்கூடிய செயல்கள், அது நாவு சம்பந்தப்பட்டதோ, கண் சம்பந்தப்பட்டதோ, காது சம்பந்தப்பட்டதோ, கை சம்பந்தப்பட்டதோ, கால் சம்பந்தப்பட்டதோ, வியாபாரமோ, தொழில்துறையோ, இபாதத்தோ, குடும்ப வாழ்க்கையோ, எதுவாக இருந்தாலும் சரி, அது சிறப்பாக இருக்கும். அதாவது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டதாக இருக்கும், அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் இருக்கும். தக்வால எந்த அளவுக்கு பலவீனம் ஏற்படுதோ அந்த அளவுக்கு செயல்பாடுகளில் பலவீனம் ஏற்படும். அதாவது இறை கட்டளையினுடைய முரண்பாடுகள் வாழ்க்கையில் நிகழ ஆரம்பித்துவிடும். அப்ப மெயின் மாஸ்டர் கீ தக்வா, அதாவது ஈமான், அந்த ஈமானை தொடர்ந்து தக்வா. இந்த ரெண்டும் ரெட்டை குழந்தைங்க மாதிரி, ரெண்டும் ரெட்டை பிள்ளைகள் மாதிரி, ஈமான் தக்வா ரெண்டும் சேர்ந்துதான் இருக்கணும். குர்ஆன்ல இந்த ரெண்டையும் சேர்ந்து 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 தான் அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். இப்ப அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் அல்லதீன யுஃமினூன பில் கைபி. அப்ப ஈமானோட சேர்த்து தக்வா சொல்லப்பட்டு கொண்டே வரும். குர்ஆன் நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்ன, அப்ப இந்த ஈமான் அதை தொடர்ந்து தக்வா. அப்ப என்ன அர்த்தம் அல்லாஹ் சொல்ல வர்றான், ஒருத்தர்கிட்ட ஈமான் இருக்கு ஆனா தக்வா இல்லை என்றால் அந்த ஈமான் ஒரு பலவீனமானதாக ஆகிவிடும், அதனுடைய செயல்பாடுகள் விரும்பத்தக்கதாக இருக்காது. அப்ப கொஞ்ச நாளையில என்ன ஆகும், இருக்கிற ஈமானும் போயிடும், இருக்கிற ஈமானும் போயிடும். ஈமானை ஈமானிலிருந்து தக்வாவை பிரித்து விட்டால், சகோதரிகள் கேட்கிறீங்களா, ஈமானிலிருந்து தக்வாவை பிரிச்சுட்டா கொஞ்ச நாள் ஈமான் டெட் ஆயிடும், பலவீனமாய் டெட் ஆயிடும். கடைசியில் ஜனாசா கொண்டு போய் அடக்க வேண்டியதான், ஒண்ணும் இருக்காது. அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றேன், நான் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட மூமின், மறுமையை நம்பிக்கை கொண்ட மூமின் என்று ஒவ்வொருவரும் தன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்ற, நம்பிக்கை கொண்டிருக்கின்ற அதே நேரத்திலே நான் தக்வா உடையவனாகவும் இருக்கின்றேனா என்றும் சோதித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நம்ம ஈமான் ஈமான் வச்சிருக்கோம் சொல்லிட்டு தக்வா இல்லாத ஈமானை வைத்திருந்தால் கடைசியில் அந்த ஈமான் என்ன ஆயிருக்கும், செத்து போயிருந்திருக்கும், பலவீனப்பட்டு போயிருந்திருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க. அப்ப ஈமானோடு தக்வாவை எப்போதுமே சேர்த்தே வைத்திருக்க வேண்டும், பிரித்து வைத்திருக்க கூடாது. அப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுங்க, நீங்க தக்வாவை எவ்வளவு பூஸ்ட் பலப்படுத்துறீங்களோ ஸ்ட்ராங் படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஈமானுடைய டிகிரி உங்களுக்கு கூடிக்கிட்டே போகும், ஈமானுடைய பவர் கூடிக்கிட்டே போயிடும், ஈமானுடைய ஸ்ட்ராங்னஸ் பலம் கூடிக்கிட்டே போயிடும். உங்களுக்கு அல்லாவுக்கு இடையில ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டு போயிடும், உங்களுக்கு அல்லாவுக்கு இடையில ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டு போயிடும். கடைசியில எந்த அளவு நெருக்கம் ஏற்பட்டு போயிடும்னா, நீங்க சொன்னதை தான் அல்லாஹ் செய்வான். எவ்வளவு நெருக்கம் ஏற்பட்டு போயிடும், நீங்க சொல்றத அல்லாஹ் கேட்போம். அல்லாஹ் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டுட்டீங்கன்னா தக்வா வந்துடும், தக்வா உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்க சொன்னதெல்லாம் அல்லாஹ் கேட்பான். இதுதாங்க விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாவுக்காக வேண்டி வாழக்கூடிய சில அடியார்கள் பூமியில் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், லவ் அக்ஸமு அலல்லாஹி லஅபர்ரஹும், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இப்படித்தான் நடக்கும் என்று அவர்கள் சொல்லிவிட்டால் அப்படியே அல்லாஹ் நடத்தி விடுவான், அவர்களது சத்தியத்தை அல்லாஹ் நிகழ்த்தி விடுவான். அவங்கள நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பெருசா மக்கள் மதிக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க, புழுதி அடைந்த ஆடையிலும் இருக்கலாம், அவர்கள் தலைமுடி புழுதி அடைந்தும் இருக்கலாம். எதுக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, அதனால இதுதான் அடையாளமா சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. அழுக்கா இருக்கு, அதாவது அவர் பார்த்தா மக்களுடைய பார்வையில சாதாரணமானவரா இருப்பாரு, ஆனா அவர் அல்லாட்ட எந்த அளவு க்ளோஸ் ஆகி இருப்பார், நெருக்கமாக இருப்பார், அவர் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து விட்டால் அப்படியே நடக்கும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் ஒரு சம்பவம், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சொந்தக்காரங்க, அவங்களுடைய பெண்மணி ஒருத்தங்க இன்னொரு பெண்ணோட சண்டை போடும்போது பல்ல உடைச்சிருவாங்க. என்னம்மா,
அப்போ உடனே சஹாபாக்கள் காலத்திலே பெண்கள் சண்டை போட்டு பல்ல உடைச்சிருக்கிறாங்க, நாங்க மண்டையை உடைச்சா என்னன்னு கேட்டுறாதீங்க. ஏதோ மனிதர்கள் இந்த அடிப்படையில் பேச்சுவார்த்தை முத்தி ஒரே குத்தா குத்துனவுடனே பல்லு உடைஞ்சிரும். கேஸ் யார்கிட்ட வருது? ரசூல்லாட்ட வருது. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பல்லுக்கு பல்லு, அவ்வளவு பல்லுக்கு பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவருடைய சொந்தக்காரர் ரசூல்லாவுடைய மஜ்லிஸில் இருக்கிறவர், அவர் சொல்வாரு, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், அவளது பல் உடையாது அப்படிங்கிறாங்க, உடைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் மேல சத்தியமா சொல்ற, அவள் பல்ல நீங்க உடைக்க முடியாது அப்படிங்கிறாங்க சொல்றாங்க. யாரு? அந்த சஹாபி, உட்கார்ந்து சஹாபி. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க, சொல்றாங்க, அல் கிசாஸ், இது நான் சொல்ற சட்டம் அல்லப்பா, அல்லாஹ்வுடைய சட்டம் சொல்லுது, பழிக்கு பழி, வேற வழியே இல்ல. பல்ல உடைச்சாங்கல்ல, உங்க பல்ல உடைக்க வேண்டித்தான். யார் உடைச்சாங்களோ அவங்க பல்ல உடைக்க. யா ரசூலல்லாஹ், வல்லாஹி லா துக்ஸரன ருபாயத்துஹு, அவங்களுடைய பல்ல உடையாது அப்படிங்கிறாங்க, உடைக்கப்படாது அப்படிங்கிறாங்க. என்ன கேஸ் வந்த உடனே அந்த பாதிக்கப்பட்டவங்க ரசூல்லாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப கம்ப்ளைண்ட் பண்ண உடனே, இந்த மாதிரி எங்க வீட்டில் உள்ள பெண்ணுடைய பல்ல இந்த பெண்ணு உடைச்சிட்டாங்க, எங்களுக்கு பழிக்கு பழி வேணும், சரி வாங்கிடுவோம், சட்டம் தாங்க, பழிக்கு பழிக்கு சட்டம் அப்படின்னு கூப்பிட்டு ரசூல்லா தீர்ப்பு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? நடக்காது அப்படிங்கிறாரு. பாருங்க, கொஞ்ச நேரம் தாங்க, அந்த பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்களே, எவ்வளவு கோபம் வந்தாங்க, எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க, பல்ல உடைச்சு விட்டு இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு கோபமா வந்திருந்தாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிசாஸுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அப்ப கண்டிப்பா உடனே நிறைவேற்றுங்க சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு இவர் சத்தியம் செய்யறாரு, அடுத்த செகண்ட்ல யார் ரசூல நாங்க மன்னிச்சிட்டோங்கிறார். என்ன சொல்றாங்க? சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் மேல சத்தியம் செஞ்சார் பார்த்தீங்களா. அப்ப அல்லாஹு தலா அவருடைய அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப அல்லாஹ் காரியத்தை நடத்திவிட்டார். அப்படியே நடந்து போச்சு. ரசூலுல்லாஹி சுப்ஹான அல்லாஹி ரப்பில் ஆலமீன். ரொம்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ்விற்கென்று சில அடியார்கள், அவர்கள் சத்தியம் செய்து விட்டால் அதற்கு மாத்தமா அல்லாஹ் நடக்க மாட்டான், அப்படியே நடத்திடும். அந்த அளவுக்கு அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உண்டான பல விஷயங்கள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையில நூத்துக்கணக்கான படிப்பினைகளை பாடங்களை பார்க்கிறோம் இந்த சஹீஹான ஹதீஸுகளை. நம்ம இப்ப நம்ம விஷயத்துக்கு போவோம். அப்ப அல்லாஹ் சொன்னதெல்லாம் நம்ம செய்யும் போது நமக்கு தக்வா வருது. தக்வா வந்துட்டா நம்ம சொன்னதை அல்லாஹ் நடத்தி காட்டுறான். இப்ப போறோம் அடுத்த பாயிண்ட்க்கு. அப்ப நம்ம சொன்னோம், ஈமான் தக்வா ரெண்டுமே இரட்டை பிள்ளைகள், ஒன்றோடு ஒன்று ஒன்று இணைந்தது. ஈமானோட நமக்கு தக்வாவை நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கணும், பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தக்வாவை ஸ்ட்ராங் பண்றோமோ, எவ்வளவு தக்வாவை கூட்டுறோமோ, நம்முடைய ஈமான் கூடிக்கொண்டே இருக்கும், பலமாகிக்கொண்டே இருக்கும். அப்ப அதுக்குதான் ஒரு சின்ன வார்த்தையை நான் சொன்னேன், தக்வா என்பது அல்லாஹ் சொன்னதை செய்வது, அல்லாஹ் தடுத்ததை விடுவது. அப்ப அல்லாஹ் சொன்னதை நம்ம செய்தால் நாம் சொல்வதை அல்லாஹ் செய்வான், அல்லாஹ் தடுத்ததை நாம் விட்டுவிட்டால் நமக்கு விரும்பாததையும் அல்லாஹ் செய்ய மாட்டான், நமக்கு விரும்பாததையும் அல்லாஹ் செய்ய மாட்டான். இப்ப பாருங்க, அப்ப முதல் ஹதீஸ்ல நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது முஸ்லீமுடைய ஹதீஸ், தக்வாவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க சொல்லி காட்டினாங்க? கல்புல, இதயத்தை சுட்டி காட்டி சொல்லி காட்டினாங்க. அப்ப இந்த தக்வாவுடைய பிறப்பிடம் என்பது இதயத்துக்குள்ளார இருக்கு. இங்கிருந்துதான் இதனுடைய கமாண்ட்ஸ், கட்டளைகள் உருவாகின்றன. சரி, அப்ப மார்க்க அறிஞர்கள் குரானுடைய வெளிச்சத்தில், ஹதீசுடைய வெளிச்சத்தில் இந்த தக்வாவுக்கு என்ன டெபினேஷன் சொல்றாங்க, தக்வா என்றால் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இது சம்பந்தமா வரக்கூடிய ஆயத்துகள் ஹதீசுகள் எல்லாத்தையும் படிச்சா இந்த தக்வாவுக்கு என்ன விளக்கம் ஏற்படுகிறது என்றால், உள்ளத்தில் கவனமாக்கிடுங்க, கல்புல அல்லாஹுவின் மீது அன்போடு கூடிய ஒரு பயம், அல்லாஹுவின் மீது அன்போடு கூடிய ஒரு பயம். வெறும் பயம் மட்டும் கிடையாது, எதோட கூடிய பயம், அன்போடு மரியாதையோடு கூடிய பயம், அன்போடும் மரியாதையோடும் கூடிய ஒரு பயம். எதனால அல்லாஹுவை தன்னுடைய ரப்பு படைத்தவன், தன்னுடைய உரிமையாளன், தன்னுடைய எஜமானன், தன்னுடைய அரசன், தன்னை பரிபாலிப்பவன், அதாவது தனக்கு இரணம் கொடுப்பவன், உயிரை கொடுத்தவன், வாழ்க்கையை கொடுத்தவன், நம்முடைய மரணத்தை தனது கையில் வைத்திருப்பவன், எல்லாமே அவன் தான் நமக்கு கொடுத்தான் செய்யறாங்கிற அந்த உரிமையாளன். அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹுவின் மீது அன்போடும் மரியாதையோடும் ஏற்படக்கூடிய பயம், அன்போடும் மரியாதையோடும், வெறும் பயம் மட்டும் கிடையாது, வெறும் பயம் மட்டும் கிடையாது, வெறும் அன்பு மட்டும் கிடையாது, வெறும் மரியாதை மட்டும் கிடையாது, அன்பு மரியாதையோடு கலந்த பயம், அதான் தக்குவம். அப்ப இந்த அன்பு மரியாதையோடு கலந்த அல்லாஹுவின் மீதுள்ள இந்த பயம், இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள். கவனிங்க, அல்லாஹ்வுடைய சிஃபத் என்றால் அல்லாஹ்வுடைய பண்புகள். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன, அல்லாஹ்வுக்கு அழகிய உயர்ந்த பண்புகள் இருக்கின்றன என்று வர்ணிக்கிறோம் அல்லவா. அந்த பண்புகளை நீங்க சிந்திச்சு சிந்திச்சு, அல்லாஹுவை நீங்கள் அறிய அறிய, உங்களுடைய உள்ளத்தில் இந்த தக்வா என்ற சிஃபத்து கூடிக்கொண்டே போகும். அப்ப தக்வாவை அடையிறதுக்குண்டான வழிகள்ல ஒரு வழி என்னன்னு சொன்னா, முதல் வழி அல்லாஹுவை அவனுடைய சிஃபத்துகளோடு தெரிந்து கொள்வது. இப்ப இன்றைக்கு நம்முடைய பொதுவான ப்ராப்ளம்ஸ் என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையுடைய நேரங்கள்ல தனிமையிலேயோ சபையிலேயோ அல்லது பொதுவா அல்லாஹுடைய சிஃபத்துகளை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. இது நம்ம செய்யக்கூடிய பெரிய தப்பு, இது ரொம்ப பெரிய தப்பு. அல்லாஹ் கொடுத்த அறிவை வச்சு எல்லாத்தையும் படிக்கிறோம் இல்லையா, மண்டைய உடைச்சு படிக்கிறோம், ராத்திரி பகலா படிக்கிறோம், மூட்டை மூட்டையா சுமந்து படிக்கிறோம். சரி படிப்போம், படிக்கட்டும், படி பிரச்சனை கொடுங்க, அது கொடுங்க. ஆனா இந்த அறிவை வச்சு அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை எந்த அளவுக்கு நம்ம சிந்திச்சு உணர்கிறோம். அல்லாஹ்வுடைய சிஃபத்துல அலீம், ஹகீம், ஹபீர், ரஹ்மான், ரஹீம், கரீம், அசீஸ், கஃபூர், காஃபிர், கஃபார், நசீர், நாசிர், இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள் குர்ஆன்ல ஏராளமா சொல்லப்பட்டிருக்க. ஒரு நாளைக்கு ஒரு சிஃபத்தை எடுத்துக்கிட்டு அந்த சிஃபத்தை பத்தி மட்டுமே அன்னைக்கு ஃபுல்லா சிந்திச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க. இதுக்காக வேண்டி தனியா நீங்க நேரம் ஒதுக்கணுங்கிறது கூட அவசியம் கிடையாது. ஒதுக்குனா ரொம்ப சந்தோஷம், உங்களுடைய வாகனத்தில் போயிட்டு இருக்கிறீங்க அல்லது ஏதாவது ஒரு வேலையா நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படியே அந்த நேரத்திலேயே அல்லாஹ்வுடைய ஒரு சிஃபத்தை எடுத்து அந்த சிஃபத்துடைய அர்த்தத்தை எடுத்து அதனுடைய வெளிப்பாடுகள், ரஸ்ஸாக், அல்லாஹ் உணவளிப்பவன், ஒரு நாள் ஃபுல்லா இதை சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ் மகா மாபெரும் உதவியாளன், சிறந்த உதவியாளன், நிஅமல் மூலா நிஅமன் நசீர், சிறந்த உதவியாளன், சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய லைஃபோட ஏன் நீங்க அல்லாஹ்வை எப்போதுமே தொடர்பு படுத்தாம அந்நியப்படுத்தி வச்சிருக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பத்தி சிந்திக்காதனால, அல்லாஹ்வுடைய சிஃபத்தை பத்தி சிந்திக்காத. இப்ப என்ன சொன்னா, அல்லாஹ் மாபெரும் உதவியாளன், உங்களுடைய லைஃப்ல அல்லாஹ்வுடைய உதவிய எப்படியெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க அன்னைக்கு ஃபுல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய உறவினர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய உதவி எப்படியெல்லாம் வந்திருக்கு சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு சிஃபத்தையும் எடுத்து நம்முடைய வாழ்க்கையோட நம்ம அதை சிந்திச்சு பார்க்க சிந்திச்சு பார்க்க, அப்பதான் அல்லாஹ்வை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உணர்வோம், ஃபீல் பண்ணுவோம். அல்லாஹ்வுக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு உறவு, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அல்லாஹ் சொல்றானா இல்லையா, நீ பொறுமையாக இரு பொறுமையாளருடன் அல்லாஹ் இருக்கின்றான், நீ தக்வாவோடு இரு தக்வா உள்ளவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான், நீ நன்மை செய் நன்மை செய்பவர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்பதை நம்ம எப்படி ஃபீல் பண்றது? அல்லாஹ்வை பத்தியே சிந்திக்காம அல்லாஹ் அவனுடைய சிஃபத்தோடு தன்மையோடு நம்மோடு இருக்கிறான். அப்ப இந்த தக்வாவுக்கு முதல் வழி கேட்வேன்னு சொல்றோம்ல, என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றிய மாரிஃபத் அறிவு நமக்கு வேண்டும். அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு சிஃபத்தையும் நம்முடைய வாழ்க்கையோடு சிந்தித்து பார்க்க வேண்டும், தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டும். அப்ப நிறைய அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், மன்னிக்கக்கூடியவன் எடுத்து பாருங்க, வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளை எப்படியெல்லாம் மன்னிச்சிருக்கிறான். அல்லாஹ் ரஹ்மான், அளவற்ற கருணையாளன், எப்படியெல்லாம் நம்ம மேல கருணை காட்டியிருக்கிறான். அப்ப இப்படி அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளோடு அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை உணரும் பொழுது ஏற்படக்கூடிய மரியாதையும் அன்பும் கலந்த பயம். அப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்தில் அன்பிற்குரியவர்களே, ரெண்டு வகையான சிஃபத்து இருக்கு. அடியார்களோட சம்பந்தப்பட்ட சிஃபத்துகள்ல எத்தனை வகையான சிஃபத்து இருக்கு? ரெண்டு வகையான சிஃபத்து இருக்கு. ஒரு சிஃபத்து அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு அறிவிக்கக்கூடிய சிஃபத்து. எப்படி? ரஹ்மான், ரஹீம், வதூத், கரீம், ரவுஃப், இந்த மாதிரியான சிஃபத்துகள். இன்னொரு சிஃபத்து இருக்கு, அல்லாஹ்வுடைய தண்டனையை நமக்கு அச்சுறுத்தக்கூடிய சிஃபத்துகள். ஷதீதுல் இக்காப், அல்லாஹ் தண்டனை கடுமையானவன். துன்திகாம், பழி தீர்க்கக்கூடியவன். அசீஸ், அனைத்தையும் மிகைத்தவன். கவி, மிக பலமானவன். அல் மதீன், மிக வலிமை மிக்கவன். அல் முக்தர், மிக ஆற்றல் பெற்றவன். இப்படி அல்லாஹ்வுடைய தண்டனை வல்லமையை குறித்து நம்மை அச்சுறுத்தக்கூடிய சிஃபத்துகள். புரிஞ்சுச்சுங்களா? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்ல ரெண்டு வகையான சிஃபத்துகள். ஒன்று எப்படி? அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு அறிவிக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய சிஃபத்துகள். இந்த அல்லாஹ்வின் மீது அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு உணர்த்தக்கூடிய இந்த சிஃபத்துகள் இருக்குது, இதை பற்றி சிந்திக்கும் போது அல்லாஹ்வின் மீது நமக்கு அன்பு அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனை வல்லமை ஆற்றல், அல்லாஹ்வுடைய அல்லாஹ் தண்டித்து விடுவான், அவனுக்கு மாற்றம் செய்தால் தண்டித்து விடுவான் என்ற சிஃபத்துகளை பற்றி சிந்திக்கும் போது நமக்கு அல்லாஹ்வின் மீது பயம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய சிஃபத்துகளை சிந்திக்கும் போது அல்லாஹ்வுக்கு நான் கீழ்ப்படிந்து வழிபட்டால் அல்லாஹ் எனக்கு நன்மை தருவான், நற்கூலி தருவான் என்ற ஆதரவு அவனுடைய ரஹ்மத்தின் மீது நமக்கு ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனைகள் சம்பந்தமான சிஃபத்துகளை சிந்திக்கும் போது, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமை சம்பந்தமான சிஃபத்துகளை சிந்திக்கும் போது, இப்படிப்பட்ட ரப்புக்கு நான் மாறு செய்தால் அவன் என்னை தண்டித்து விடுவான், அவனுடைய தண்டனையிலிருந்து நான் தப்ப முடியாது என்ற பயம் ஏற்பட வேண்டும். நான் என்ன விஷயம் சொன்னேன்? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய சிஃபத்துகளை சிந்திக்கும் போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது, அவன் தனக்கு நற்கூலி தருவான், அவனுக்கு கீழ்ப்படிந்து பணிந்து நடந்தால் என்ற அவன் மீது நமக்கு அன்பு ஏற்படுவது. அல்லாஹ்வுடைய தண்டனைகள் பற்றிய சிஃபத்துகளை சிந்திக்கும் போது, இப்படிப்பட்ட ரப்புக்கு நான் மாறு செய்தால் நான் தப்பிக்க முடியாது, அவனுடைய தண்டனை கடுமையானது பலமானது, யாராக இருந்தாலும் அவனுடைய பிடியிலிருந்து தப்பிவிட முடியாது என்ற பயம் ஏற்பட வேண்டும். அப்ப அதுதான் நம்ம தக்வா என்றால் என்ன சொன்னோம், அல்லாஹ்வுடைய மீது மரியாதையோடு அன்பு கலந்து ஏற்படக்கூடிய பயம். இது எதன் மூலமாக ஏற்படுகிறது? அதுக்கு தான் இப்ப உங்களுக்கு வழி சொன்னோம். ரஹ்மத்துடைய சிஃபத்துகளையும் சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தண்டனை வலிமையுடைய சிஃபத்துகளையும் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்திக்கும் போது இந்த தக்குவாங்கிற சிஃபத்து ஏற்படும். அப்படி சிந்திக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த அல்லாஹ்வோட இந்த மாரிஃபத்து கூடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தக்குவாவுடைய சிஃபத்து கூடும். அப்ப நம்முடைய உலமாக்கள் முன்னோர்கள் சொல்றாங்க, அல்லாஹுவை அறிந்து கொண்டவர் அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார். அல்லாஹுவை அல்லாஹுக்கு மாறு செய்ய மாட்டார். ஒரு மனிதன் அல்லாஹுக்கு மாறு செய்கிறான் என்றால் அவன் அல்லாஹுவை அறியவில்லை. எந்த அளவுக்கு அல்லாஹுவை பற்றி அறியாம இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவன் அல்லாஹுவிற்கு மாறு செய்வான். இப்ப பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களில் அல்லாஹுவை அதிகம் அறிந்தவன், நான் உங்களில் அல்லாஹுவை அதிகம் அறிந்தவன். புகாரியுடைய அறிவிப்பு. அதை தொடர்ந்து சொல்றாங்க, உங்களில் நான் அல்லாஹுவை அதிகம் பயந்தவன். முதல்ல என்ன சொல்றாங்க, அன அஅலமுக்கும் பில்லா வ அத்காக்கும் லில்லா, நான் உங்களில் அல்லாஹுவை அதிகம் அறிந்தவன். அதுக்கு அடுத்து சொல்றாங்க, நான் உங்களில் அல்லாஹுவை அதிகம் பயந்தவன். அப்ப இந்த அதிகம் பயப்படுதல் என்ற சிபத்தை எதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் உங்களில் அல்லாஹுவை அதிகம் அறிந்தவன். அப்ப ரசூலுல்லாஹ் அவங்க ஒரு நபி என்ற அந்த ஸ்தானத்தில் அவர்கள் அல்லாஹுவை எந்த அளவு அவனுடைய சிபத்துகளோடு அறிந்தார்களோ அதனால்தான் அந்த அளவு அல்லாஹுவை பயந்தார்கள். எப்படி பயந்தாங்க? சாதாரணமான பயமா? ரசூலுல்லாஹ் பயந்தது சின்ன ரெண்டு மூணு உதாரணத்தை பாருங்க. கொஞ்சம் காத்து வேகமாடிச்சுட்டா பயந்துவாங்க. அல்லாவின் தண்டனையின் காற்றாக இருக்குமா, நம்ம என்ன செய்வோம், ஆஹா ரொம்ப புழுக்கமா இருந்துச்சு, காத்து நல்லா அடிக்குது, வெளியில போய் காத்து வாங்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இது அல்லாஹ்வின் தண்டனையின் காற்றாக இருக்குமோ, மேகம் கொஞ்சம் கருப்பா மழை பெய்யும், கருப்பா கார் மேகமா வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம், ஆஹா நல்ல மழை பெய்ய போதும், இது அல்லாஹுவின் தண்டனையை சுமந்த மேகமாக இருக்குமோ, உடனே தொழுகைக்கு வந்து தக்பீர் கட்டிடுவாங்க. சூரிய கிரகணம் ஏற்பட்டால் இது அல்லாஹ்வின் தண்டனையாக இருக்குமோ, உடனே தக்பீர் கட்டிடுவாங்க. எது வரைக்கும் தக்பீர் கட்டுவாங்க? ரெண்டு மணி நேரம், ரெண்டரை மணி நேரம், அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும், முடிஞ்சு வானம் வெளுக்கிற வரைக்கும் தக்பீர்ல நிப்பாங்க, தொழுகையில நிப்பாங்க. ஜிஹாதுக்கு போறாங்க, தபூக் போர், போருக்கு போயிட்டு இருக்கிறாங்க, முழுக்க முழுக்க திக்ரு துவா இபாதத்தில் பயணம் கழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சமூது கூட்டத்தார்கள் அதாபு செய்யப்பட்ட இடத்தின் வழியாக கடக்க நேரிடுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அழுதவர்களாக இந்த இடத்தை விட்டு கடங்கள். அந்த கூட்டத்தார்களுக்கு அன்று இறங்கிய வேதனை இன்று நம் மீது இறங்கிவிடுமோ என்று பயந்தவர்களாக நீங்கள் கடங்கள். ஒரு இடத்துல செய்யப்பட்ட அந்த பாவத்தினால் அந்த இடத்தின் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து, எப்ப சமூது எந்த காலத்தில் இறங்க உள்ள கோ அல்லாஹ்வுடைய தண்டனை அது, அந்த இடத்துல அவ்வளவு பெரிய மாறுபாடு அவங்க செஞ்சதுனால அல்லாஹ்வுடைய கோபம் அவ்வளவு கடுமையானது, அந்த கடுமையின் அந்த பிரதிபலிப்பை எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தின் வழியாக கடந்து செல்லும் போது, அதுவும் இபாதத்துடைய நிலையில கடந்து செல்லும் போது ரசூலுல்லாஹ் பயப்படுறாங்க, அவர்களுக்கு இறங்கிய வேதனை நமக்கு வந்து விடுமோ, பயந்து கொண்டு அழுது கொண்டு நீங்கள் செல்லுங்கள். நான் எவ்வளவு பயந்திருப்பாங்க, சாதாரண பயமா அது பாருங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்ம எதெல்லாம் சாதாரணமா நினைக்கிறோமோ அதெல்லாம் ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பெருசா பயந்தாங்க. நான் உங்களில் அதிகம் அல்லாஹுவை அறிந்தவன், உங்களில் அதிகம் அல்லாஹுவை பயப்படக்கூடியவன், உங்களில் அதிகம் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவன். அப்ப இந்த சிபத் எந்த அளவுக்கு வந்து கொண்டே இருக்குமோ அந்த அளவுக்கு இது இல்முடைய சிபத், அல்லாஹுடைய சிபத்துகளை பற்றிய அறிவு எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு தக்குவா கூடிக்கொண்டே போகும். அப்ப இன்று மனிதர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யறாங்கன்னு சொன்னா, அதை லேசா எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னா, அதுக்கு காரணம் என்ன? அல்லாஹுவை பற்றிய அறிவு அவங்களுக்கு இல்லை, அல்லாஹுவை பற்றிய அறிவு ஞானம் அவர்களுக்கு இல்லை. பாருங்க, நீ செய்கிற கட்ட நீ மாறு செய்கிற அந்த கட்டளை அதை நீ சாதாரணமாக கருதுகிறாய். ஆனால் நீ அந்த மாறுபாட்டின் மூலமாக நீ யாருக்கு மாறு செய்கிறாய் என்பதை சிந்தித்து பார்த்தால் நீ மாறு செய்ய மாட்டாய். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கிய ஒரு கடமையை ஒருத்தர் விடுறாரு, அந்த கட்டளையை ஒருத்தர் சாதாரணமா நினைச்சு விடுறாரு, அலட்சியம் செய்யறாரு. இந்த கட்டளை யார் புறத்திலிருந்து வந்தது என்பதை அவர் உணர்ந்திருந்தால், சொல்லுங்க யாருங்க? அல்லாஹ் அக்பர். மகத்தான் அந்த அரசுடைய அதிபதி, யாருடைய கையில் வானம் பூமியின் பேராட்சி இருக்கிறதோ, யாருடைய ஆட்சி வானம் பூமிகளிலே வியாபித்திருக்கிறதோ, யாருடைய கட்டளைக்கு அண்ட சராசரங்களும் கட்டுப்பட்டு நடக்கின்றனவோ, அவனுக்கல்லவா, அந்த பேரரசனுக்கல்லவா நாம் மாறு செய்கிறோம். இந்த கட்டளையை விடுவதன் மூலமாக அல்லது இந்த தவறை செய்வதன் மூலமாக என்று சிந்தித்தால் மனிதன் மாறு செய்ய மாட்டான், கட்டளையை விடமாட்டான். அதை சிந்திக்கிறதல்ல, அதை சிந்திக்கிறதல்ல, இதை சொன்னவன் யார், ஏவியவன் யார், தடுத்தவன் யார் என்று பார்ப்பதில்லை. அதனாலதான் மார்க்க விஷயங்களை மக்கள் அலட்சியம் செய்கிறார்கள். சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த தக்வா இருக்கிறதே, இது ஈமானோடு சேர்ந்தது, இது கூட கூட ஈமான் கூடிக்கொண்டே போகும். இந்த தக்வா வருவதற்குரிய வழி என்ன? அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அறிவது, அல்லாஹ்வை பற்றிய இல்ம், அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை பற்றிய இல்ம், இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, இப்ப இந்த தக்வாவுடைய வெளிப்பாடுகள், இந்த தக்வா ஒரு மனிதனிடத்தில் இருக்கு இல்ல என்பதை எதன் மூலமாக அறியப்படும் என்றால், அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு எந்த அளவு கீழ்ப்படுகின்றான், தலை சாய்க்கின்றான், கட்டுப்படுகின்றான். அதை வைத்துத்தான் அவனுடைய தக்வா அறியப்படுகிறது, அதை வைத்துத்தான் அல்லாஹ் தக்வாவை முடிவு செய்கிறான். இதை வச்சு அல்ல, வாயுடைய வார்த்தைகளை வைத்தோ, அவன் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை வைத்தோ அல்லாஹ் முடிவு செய்வது கிடையாது. அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? அவனுடைய அமல்களை அல்லாஹ் நிறுக்கிறான். இந்த அமல்கள்ல இத்தாஅத் இருக்க வேண்டும், முகாலஃபத் இருக்கக்கூடாது. இத்தாஅத் என்றால் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதல், முகாலஃபத் என்றால் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு முரண்படுதல். அப்ப இந்த இத்தாஅத் அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுதல். அப்ப அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்படுதல் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்டங்கள் என்ன என்பதை அறிய வேண்டும், சரியா? அல்லாஹ்வுக்கு முரண்படக்கூடாது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தடுத்த பாவங்கள் என்ன என்பதை விளக்கமாக விரிவாக அறிந்தால்தான் அந்த பாவங்களிலிருந்து விலக முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க. அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை அலட்சியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் பெரிய பாவங்களாக இருக்கு. இப்போ நமக்கு ஒரு தொண்டை காருது, எச்சி வருது, துப்புறோம். அப்போ துப்பும்போது ஏதாவது நம்ம அதை பற்றி ஒரு சிந்திச்சு எப்படி துப்பணும்னு சிந்திச்சு துப்புறோமா? துப்பும் போது என்னங்க அலிம்சா, கார தொண்டை காருது, காரம் எச்சு துப்புறோம், இது என்ன அலிம்சா சிந்திக்கிறது? சில பேர் யோசிக்கலாம், எச்சு துப்பும் போது வலது பக்கம் துப்பக்கூடாது, கிபிலாவுடைய திசையில துப்பக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வர்றாங்க, கிப்லாவுடைய திசையில் எச்சு துப்பப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள், முகம் சிவந்து விடுகிறார்கள், முகம் சிவந்து விடுகிறார்கள். இப்ப இது எதுக்கு சொல்ல வந்த? எத்தனை விஷயம் பாவம் தெரியாம செஞ்சுட்டு இருக்கோம், அதுக்காக வேண்டி சொல்ல வந்த. சாதாரணமா நினைச்சு செய்யறோம், ஆனா அது என்ன, ஒரு தவறு, பெரிய பாவமாக இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய பாவமாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பாத எவ்வளவோ செயல்கள், நம்முடைய வியாபார கொடுக்கல் வாங்கல் வாழ்க்கையில், நம்முடைய அன்றாட பழக்க வழக்கத்தில் ஒருத்தருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறோமே, நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சும்மா சொன்னோம் முடிஞ்சா பார்ப்போம். எப்படி எடுத்துக்கிறாங்க வாக்க? தமிழ்நாட்டில் வேற பழமொழி சொல்லுவாங்க, சத்திய சக்கர பொங்கல்னு சொல்லிட்டு. அல்லாஹ் என்ன சொல்றான், வாக்கை நிறைவேற்றுங்கள், வாக்கை பற்றி விசாரிக்கப்படும். நீங்க ஒருத்தருக்கு இந்த பொருளை கொடுக்குறேங்கிறீங்க, ஒருத்தருக்கு இந்த நேரத்தில் வருவேங்கிறீங்க, ஒருத்தருக்கு இந்த உதவியை செய்வேங்கிறீங்க, நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிறோம் பார்ப்போம். அவரு கேட்பாரு, என்னங்க இந்த மாதிரி தரேன்னு சொன்னீங்களாங்க, ஆமாங்க தரேன்னு சொன்னேன், இப்ப முடியல தரல. எவ்வளவு அலட்சியம், எவ்வளவு அலட்சியம், சாதாரணமா இதை எடுத்துக்கிறோமா இல்லையா சொல்லுங்க. ஆனா இது ரப்புக்கு எவ்வளவு பெரிய கோபத்தை ஏற்படுத்துகிறது தெரியுமா? நேரடியா ஈமான போய் வீக் பண்ணிடு. எதை போய் பலவீனப்படுத்த அட்டாக் பண்ணுது இது? இப்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம், நாலு உண்மையோட நாலு பொய்யை சேர்த்து கலந்துறான் மனுஷன். என்ன செஞ்சிடறான், தெரிஞ்சு கேட்டா ஆமாங்க சும்மா கொஞ்சம் சேர்த்து சொன்னேன், கொஞ்சம் சேர்த்து சொன்னேன். ரொம்ப ஈஸியா ஒரு அமானிதமா ஒரு பொருளை கொடுத்துட்டு போறாங்க, வந்து பார்த்தா ஆமாங்க வச்சிருந்தேன் செலவு பண்ணிட்டேன், ஆமாங்க வச்சிருந்தேன் பயன்படுத்திட்டேன், அப்புறமா பார்த்து தர போங்க. சாதாரணமா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குடைய அடையாளம் நான்கு, பேசினால் பொய் பேசுவான், பேசினால் பொய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் வாக்குக்கு மாறு செய்வான், நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அந்த நம்பிக்கைக்கு மோசடி செய்வான், ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை மீறுவான். இப்படிப்பட்டவன் முனாஃபிக், அவன் தொழுதாலும் நோன்பு வைத்தாலும் சரியே. நான் இது இடையில எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா, ரெண்டு விஷயங்களை உங்களுக்கு சொன்னேன், கீழ்ப்படிதல் முழுமையாக இருக்கணும், கீழ்ப்படிதல் முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகள் சட்டங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்தாக வேண்டும். முரண்பாடுகள் நம்மிடத்தில் ஏற்படக்கூடாது, முரண்பாடுகள் நம்மிடத்தில் ஏற்படக்கூடாது என்றால் அப்ப அல்லாஹ் நம் மீது தடுத்தவை என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும், அப்பதான் அதிலிருந்து நம்ம விலக முடியும். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இப்படி நம்முடைய கீழ்ப்படிதலை, அதாவது கவனிங்க, நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துவது, ஒவ்வொரு நேரத்திலையும் அல்லாஹ் நம்ம மேல என்னென்ன வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருக்கிறான், அந்த டைமிங் இபாதத்துன்னு சொல்லுவாங்க, அதான் நம்முடைய ஒரு முஸ்லீமுக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய ஒரு சிறப்பு ஒரு அம்சம் அது. இப்ப ஐங்கால தொழுகை, இது டைமிங் இபாதத்தா? ஒவ்வொரு நேரம் மாறி மாறி வரும் பொழுது. அதே போல ஹஜ் வருது, ஹஜ்ஜுடைய மாசம் வருது, ஹஜ் கடமையா இருக்கு, ஹஜ் செய்யறானா? ஜக்காத் வருஷம் முடியும் பொழுது ஜக்காத் கொடுக்கறானா? ரமதான் வரும்போது நோன்பு வைக்கிறானா? டைமிங் இபாதத். அந்தந்த டைத்துல செய்யற இபாதத்தை ஆர்வத்தோட ஈடுபாட்டோட மன ஓர்மையோட செய்யறது. மூணு விஷயங்களை கவனத்தில் வைக்கணும் இபாதத்துகளை செய்யும்போது, ஆர்வத்தோட செய்யணும், அதுல நீங்க ஈடுபாட கவனிக்கணும், மன ஓர்மையை கொண்டு வரணும். ரெண்டு ஷர்த்துகளை கண்டிப்பா இபாதத்துகள்ல பேணணும், ரெண்டு ஷர்த்துகளை இபாதத்துல கண்டிப்பா பேணணும். ஒன்று இஹ்லாஸ், மன தூய்மையோட அல்லாஹ்வுக்காக செய்யறது. அப்படி செஞ்சாதான் இபாதத்தினுடைய டேஸ்டே தெரியுங்க. அல்லாஹ் உனது திருமுகத்திற்காக நான் செய்கிறேன், ரப்பே நீ என்னை புரிந்து கொள்வதற்காக நான் உனக்கு செய்கிறேன், அந்த நீயத்தோடு அதை உணர்ந்து செய்யணும். இரண்டாவது ஷரத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இபாதத்தில் வழிமுறை என்ன, அவங்க எப்படி இந்த இபாதத்தை செஞ்சாங்க என்று அந்த சுன்னத்தை தெரிந்து செய்வது. ஏன்னா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா வழிகாட்டியை நமக்கு கொடுத்துட்டான், நீ என்னை இபாதத்து பண்ணு, ஆனா இந்த தூதர் காட்டி கொடுத்த மாதிரி இபாதத்து பண்ணு. ஓ விருப்பத்துக்கு இபாதத்து பண்றதுனா நான் ஏத்துக்க மாட்டேன், எனக்கு எது விருப்பம் என்பதை என்னுடைய நபி மூலமா உனக்கு சொல்லிட்டேன். சில பேரை பார்த்துருக்கலாம், ராத்திரிலாம் உட்காந்து மண்டையாட்டிக்கிட்டே இருப்பாங்க, ராத்திரிலாம் உட்காந்து சிரிக்கிறதுக்கு சொல்லல, உண்மையிலே சொல்றேன், மண்டையை போட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. என்னங்க அந்த திக்ர் செஞ்சு இபாதத் பண்றது என்ன திக்ர் இது? இல்லல்ல 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 நாடிட்டு இருப்பாங்க. என்னப்பா அது இப்படி என்னப்பா இது திக்ர ரசூலா சொல்லி கொடுத்தாங்க? லா இலாஹ இல்லல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. இல்லல்லங்கிற திக்ர சொல்லி கொடுத்துருக்காங்களா? சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹு 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 நம்ம கழுத்தை சுருக்கிக்கும் போல இருக்கு. அவர் மணிக்கணக்கா கழுத்தாட்டுறாரு. சொல்லி கொடுத்தாங்களா? சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்க்கு நன்மை சொல்லி கொடுத்துருக்காங்க. 100 தடவை செய்யுங்க, 33 தடவை செய்யுங்க, கணக்கு இல்லாம செய்யுங்க, மற்ற நேரத்தில் செய்யும்போது சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுவும் சுருங்குனுச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ்வா சுருங்குனுச்சு, இல்லல்லாஹ் அல்லாஹ்வா சுருங்குனுச்சு, கடைசியில் அல்லாஹ் ஹூ 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 ஹூ. என்னப்பா இது கேட்டா லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லாஹ்ல சுருங்குனுச்சா, இல்லல்லாஹ் அல்லாஹ்ல சுருங்குனுச்சா, அல்லாஹ் ஹூல சுருங்கிருச்சா, ஹூல எல்லாமே இருக்கான். என்ன கராத்தை போடுறீங்க ஹூஹான்னு சொல்லிவிட்டு? ஒரு விளங்குறதுக்கு சொல்றேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராத எந்த ஒரு செயலையும் அல்லாஹ் இபாதத்தாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்கு நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் சரி, தலைகீழ நின்னாலும் சரி, வானான்றுவான் அல்லாஹ்வுல. என் நபி சொல்லி கொடுத்தது கச்சிதமா சாதாரணமா சின்னதா இருந்தாலும் அதன் இசை உனக்கு நான் அதுக்கு குளித்தரேன். என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்காதது நீதான் கண்டுபிடிச்சது, அதுல நீ எவ்வளவுதான் சிரமப்பட்டாலும் சரி, நான் அதை உன்னிடத்திலிருந்து விரும்பவும் மாட்டேன், உன்னிடத்திலிருந்து அதை நான் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன், அதற்கு உனக்கு கூலியும் தரமாட்டேன், மாறாக உன்னை தண்டிப்பேன், மாறாக உன்னை தண்டிப்பேன். சுன்னத்துக்கு மாற்றமான இபாதத்துகளை ஒருவன் செய்தால் அந்த இபாதத்துகளுக்காக அவன் தண்டிக்கப்படுவான். இபாதத்தை கிடையாது, அது மாசியத்துல்லா அல்லாவுக்கு மாறு செய்யறது. நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி பெருநாள்ல நோன்பு வைக்கலாமா? சொல்லுங்க, நோன்பு வைக்கலாமா பெருநாளைக்கு? ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு உதாரணங்களை சொல்லலாம். குரான் ஓதுறது இபாதத்து. சுஜூதுல உட்கார்ந்து குரான் ஓதலாமா? அல்லாஹ் ரொம்ப பணிவா நான் அல்லாவுடைய கலாமை ஓத போறேன்னு சொல்லி பாவம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இபாதத்தில் எதை காட்டி கொடுக்கவில்லையோ அதை நம்மளால செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. எங்க எண்ணிக்கையை குறிப்பிட்டாங்களோ அங்க எண்ணிக்கையோட தான் செய்ய முடியும். எங்க எண்ணிக்கையை குறிப்பிடலையோ அங்க நீங்க எண்ணக்கூடாது. தொழுகைக்கு பின்னாடி 33 தடவை சுபஹானல்லாஹ் எண்ணுனாங்களா? 33 தடவை தான், 34 தடவை எண்ணக்கூடாது. புரியுதா? தவாஃப் 7 சுத்தா 7 சுத்துதான். இன்னொன்னு எக்ஸ்ட்ரா சுத்திக்கிறேன, இன்னும் 3 எக்ஸ்ட்ரா சுத்தி 10 ஆக்கிக்கிறேன், முடியுமா? முடியாது. எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு விசாலப்படுத்திட்டாங்களோ அங்க விசாலம், எங்க லிமிட் போட்டாங்களோ அங்க லிமிட். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தக்வா என்பது முதலாவதாக இபாதத்தை கொண்டு இதனுடைய வெளிப்பாடுகள் அதிகமாகிறது. ஒரு மனிதனுடைய உள்ளத்துல, நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே வரேன், பொறுமையா அதை நீங்க கவனத்தில் கேட்டுக்கிட்டே வரணும், பின்னாடி மொத்தமா சேர்த்து நம்ம முடிக்கும் போது உங்களுக்கு சொல்லி இன்ஷாலா முடிப்போம். அப்ப இபாதத், ஒரு மனிதனுடைய இபாதத்துடைய ஈடுபாடு, அந்த இபாதத்தை செய்யும் போது எவ்வளவு ஆர்வத்தோடு போறாரு, எவ்வளவு ஈடுபாட்டை காட்டுறாரு, அதுல அதுல எவ்வளவு மன ஓர்மையோட செய்யறாரு, அதை வச்சு உங்களுடைய தக்வாவுடைய டிகிரியை நீங்க முடிவு பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தக்வா உங்களுடைய உள்ளத்துல வந்துகிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு அதுல நம்ம வீக்கா இருக்கிறோங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அதுக்காக இந்த இடையில இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லிக்கிட்டேன். அந்த இபாதத்துன்னு வரும் பொழுது அந்த இபாதத்துல ரெண்டு ஷரத்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு ஷரத்து என்ன? ரெண்டு விஷயம் இபாதத்துடைய ஷரத்து என்ன? ஒண்ணு இஹ்லாஸ். இஹ்லாஸ் நீங்க வந்து கொண்டு வரணும். அல்லாஹ் தக்பீர் கட்டும்போது அல்லாஹ் உனக்காக தொழுகிற அல்லாஹ், உன்னுடைய முகத்துக்காக தொழுகிற அல்லாஹ், உன்னுடைய சொர்க்கத்தை ஆசைப்பட்டு தொழுகிற அல்லாஹ், உன்னுடைய நரகத்தை பயந்து தொழுகிறான்லா. சஹாபாக்கள் சதக்கா கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன தர்மம் பண்ணும்போது கூட மனசுல சொல்லுவாங்களா, யா அல்லா மறுமையின் அந்த கொடிய வெப்ப நாளை பயந்து நான் உன்னது முகத்துக்காக இந்த தர்மத்தை கொடுக்கின்றேன். அல்லா குரான் நல்லா சொல்லி காட்டுறான், இன்னமா நுத்ஈமுக்கும் லிவஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுகூரா இன்னா நகாஃபு மின் ரப்பினா யௌமன் அபூசன் கம்தரீரா. அல்லா சொல்றான் அந்த நல்லவர்கள் எப்படி தர்மம் கொடுக்கும்போது அவங்க மனசுல சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ் உனது முகத்துக்காக நான் இதை கொடுக்கின்றேன், மறுமையை பயந்து நான் உனக்கு இதை கொடுக்கின்றேன், இதை வாங்குபவரிடத்திலிருந்து யாரெல்லாம் நான் எந்த கூலியையும் எதிர்பார்க்கவில்லை, அவர் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை, உனது முகத்துக்காக செய்கிறேன் சொல்லி. அப்ப அந்த இஹ்லாஸை வந்து கொண்டு வரணும், நம்ம மனசுல ஃபீல் பண்ணணும். இரண்டாவது ஷர்த்து இத்திபா ரசூல், சுன்னத்தை பின்பற்றி செய்யும். அப்ப தக்வாவுடைய இரண்டாவது வெளிப்பாடு எதன் மூலமா தக்வா ஸ்ட்ராங் ஆகும், எதுல நீங்க இரண்டாவது கரெக்டா இருக்கும் பொழுது தக்வா உங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிப்பாடு கரெக்டா இருக்கும் சொன்னா, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில, உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில ஹலால் ஹராம எந்த அளவு பண்றீங்க, புரியுதா? அதான் நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பாக்கெல்லாம் ஓகேதான், இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுதான் உதைக்குது வேற என்ன முடிச்சு. இந்த ஹராம் கலந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏற்கனவே இன்னொரு பெரிய பள்ளியில பேசணுமே, என்ன பள்ளி, மஸ்ஜித் கதாஃபில, அங்க ஓரளவுக்கு கொஞ்சம் இடையில உங்களுக்கு சொன்னோம். இன்னைக்கு அங்க சொல்லாத சில விஷயத்த உங்களுக்கு சொல்றோம். ஹராம் கலந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் முடிச்சுங்க. அதுக்கப்புறமா செய்யற இபாதத்து எல்லாமே எப்படின்னு சொன்னா, உப்பு போடாத சாப்பாடு மாதிரி, சப் காத்து புடுங்கி விட்ட பலூன் மாதிரி, காத்த புடுங்கி விட்ட பலூன் மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம என்ன தலைக்கில நின்று இபாதத்து பண்ணாலும் சரி, அந்த இபாதத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆன்மீகம் கிடைக்கிறது கிடையாது. நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹலால் ஹராமுடைய பேணுதல் பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு ஹதீஸ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் நீண்ட தூரம் பயணம் செய்கிறான், அவனுடைய ஆடையெல்லாம் அழுக்காகி விடுகிறது, முடியெல்லாம் புழுதி படிந்து விடுகிறது, ரொம்ப சிரமத்திற்கு ஆளாகி விடுகிறான். அந்த நேரத்திலே யா ரப் என்று அவன் கை தூக்குகிறான், என் இறைவா என் இறைவா என்று அவன் கை தூக்குகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும், அவனுடைய துஆ எங்கிருந்து அங்கீகரிக்கப்படும், மக்கலுஹு ஹராமுன், அவன் சாப்பிட்டது ஹராம், வமஷ்ரபுஹு ஹராம், அவன் குடித்தது ஹராம், வமல்பஸுஹு ஹராம், அவனுடைய ஆடை ஹராம், அவனுடைய உணவுல குடிப்புல அவனுடைய ஆடையில ஹராம் கலந்திருக்கு, எப்படி அவனுடைய துஆ அங்கீகரிக்கப்படும்? அப்ப இந்த கொடுக்கல் வாங்கல்ல வியாபார தொழில்துறை வாழ்க்கையில எது கலந்துடக்கூடாதுங்க? ஒரு பெர்சன்டேஜ் கூட கலக்கக்கூடாதுன்னு நம்ம முடிவுல இருக்கணும். எப்படி இருக்கணும் முடிவுல? ஒரு பெர்சன்டேஜ் கூட என்னுடைய தொழில என்னுடைய வியாபாரத்துல ஹராம் கலந்துடக்கூடாது. பொய் சொல்லி வியாபாரம் பார்க்கறது, ஏமாத்தி வியாபாரம் பார்க்கறது, பொய் வாக்கு கொடுத்து வியாபாரம் பார்க்கறது, வஞ்சகம் பண்ணி வியாபாரம் பார்க்கறது, பதுக்கி வியாபாரம் பார்க்கறது, இப்படி எந்த வகையிலையோ எது கலந்துடக்கூடாது? ஹராம் கலந்துடக்கூடாது. வியாபாரம் செய்யறவரா இருந்தா வியாபாரம், ஒருத்தர் வேலை செய்யறவரா இருந்தா அவருடைய வேலையில, தொழில் செய்யறவரா இருந்தா தொழில், என்ன பொறுப்பு உங்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சோ. சில பேர் நினைச்சுப்பாங்க, இந்த ஹராம் ஹலாலுங்கிறது வியாபாரம் செய்யறவங்களுக்கு தான், வேலை செய்யறவங்க நினைச்சுப்பாங்க எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு. உங்களை ஒருத்தர் 8 மணி நேரம் வேலைக்கு வச்சா, 6 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 8 மணி நேரம் வேலை செஞ்சேன்னு சொன்னா அது ஏமாத்துறது, அது என்னது ஏமாத்துறது. ஒரு முஸ்லீமால முதலாளி இருந்தா ஒரு மாதிரி, முதலாளி இல்லாட்டா வேற ஒரு மாதிரி வேலை, இப்படி இருக்கவே முடியாது. ஒரு முஸ்லீமால, ஒரு முஸ்லீமால அப்படி இருக்கவே முடியாது. இரண்டு விதமான நிலைப்பாடுகள் ஒரு முஸ்லீம், இரண்டு முரண்பாடான நிலைப்பாடுகள் ஒரு முஸ்லீம் இடத்துல இருக்க முடியாதுங்க. இரண்டு முரண்பாடான நிலைப்பாடுகள் ஒரு முஸ்லீம் இடத்தில் இருக்க முடியாது. இதுதான் இது எதனுடைய அடையாளம் சொன்னா, தக்வாவுடைய அடையாளம். எதனுடைய அடையாளம்? தக்வாவுடைய அடையாளம். பாருங்க, அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் அவங்க பாலைவனத்தில் ஒரு வேலையா ஏதோ போகும் பொழுது அங்க ஒருத்தர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறார், அங்க ஒருத்தர் ஆடு மேய்க்கிறார், அப்ப அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்த அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்கிறாங்க, சாப்பிடுறாங்க, சாப்பிடும்போது அவரையும் கூப்பிடுறாங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்களேன் என்னோட சொல்லிட்டு நாட்டு இடையிட்ட பாருங்க, பாலைவன வெயில், அதுவும் அவர் அவர் செய்யற வேலை என்ன, ஆடு மேய்க்கிறார். ஆடு மேய்ச்சா என்ன, டென்ட்லியா உட்காந்துருக்க முடியும், ஏசி டென்ட்லியா உட்காந்துருக்க முடியும், என்ன செஞ்சுட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. அப்படியே ஆடுகளுக்கு பின்னாடி நின்றுட்டே இருக்க வேண்டியதான், விட்டா ஓனாய் இந்த நாய் வந்து கடிச்சிட்டு போயிருமா. அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, இன்னி சாயும், நான் நோன்பு வச்சிருக்கேங்கிறார். அப்போ அவங்க கேட்கிறாங்க, என்னப்பா இவ்வளவு வெயில் கொளுத்துது, நீ செய்யற வேலை இவ்வளவு கஷ்டமான வேலை, நோன்பு வச்சிருக்கேன்னு சொல்றியே
அப்படின்னு சொன்னார். بما أسلفتم في الأيام الخالية.
அவருக்கு தெரியல யாருன்னு சொல்லி இவரு பேசிக்கிட்டு இருக்கிறவரு, நம்மளை சாப்பிட கூப்பிடுறவரு, கலீஃபாவுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் நபியுடைய சஹாபின்னு சொல்லி அவருக்கு தெரியல. அவர் சொல்கிறார், தோழரே சகோதரரே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறானே, யாருடைய செயலேடுகள், கவனமா கேளுங்க, யாருடைய செயலேடுகள் அவருடைய வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டதோ அவர் சொல்வார், வாருங்கள் எனது ரிசல்ட்டை படித்து பாருங்கள், எனக்கு நம்பிக்கை இருந்தது, இந்த விசாரணை நாளை நான் சந்திப்பேன் என்று. இப்படிப்பட்டவர் மகிழ்ச்சியான வாழ்க்கையிலே இருப்பார், உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார். இவரை பார்த்து சொல்லப்படும், கடந்த காலங்களில் நீ செய்த நல்ல அமல்களுக்கு பதிலாக நீ இன்றைய தினத்திலே இன்பமாக குடித்துக் கொண்டு புசித்துக் கொண்டு ருசித்துக் கொண்டு நீ இரு என்று. தோழரே, அந்த நாளுக்காக நான் நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறேன். இப்படிங்க அல்லாஹ் மறுமையில் சொன்னால, குலு வஷ்ரபு ஹனீஅன், மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று அல்லாஹ் மறுமையில் சொல்வான் அல்லவா, அந்த நாளுக்காக நான் இன்று நோன்பு நோட்டுக் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, சாப்பிடுறாங்க, மற்ற வேலையெல்லாம் முடியுது. அப்ப இப்னு உமர் சொல்றாங்க, சரி இடையிலே எங்களுக்கு பயணம் போறோம், நாங்க எங்களுக்கு இடையில உணவு தேவைப்படும், உன்கிட்ட இருக்கிற ஆட்டில இருந்து ஒரு ஆட்டை கூட நாங்க நல்ல கிரயன் தரோம் சொல்லிட்டு. அவர் சொல்கிறார், தோழரே இந்த ஆடு எனக்குரியதல்ல, நான் இதை கூலிக்காக மேய்க்கிறேன். எவ்வளவு காலமா மேய்க்கிறேன், ரொம்ப காலமா மேய்ச்சிட்டு இருக்கிறேன். உன்னுடைய இடையருக்கு, உன்னுடைய உரிமையாளருக்கு தெரியுமா இதுல எத்தனை ஆடு இருக்குன்னு சொல்லிட்டு. தெரியாது. அப்புறம் என்ன, கிரயத்தை நீ வாங்கி கொண்டு ஒரு ஆட்டை கொடுக்கறதுனால இதனுடைய உரிமையாளருக்கு என்ன தெரிஞ்சிடப்போது அப்படிங்கிறார். அப்ப அந்த ஆடு மேய்க்கக்கூடிய இடையர் கேட்கிறாரு, தோழரே எனது உரிமையாளர் பார்ப்பதில்லை, அந்த உரிமையாளரின் உரிமையாளர் பார்க்காமல் இருக்கின்றானா? எப்படிங்க, அந்த பாலைவனத்தில் யாருமே சுத்தி எதுவுமே கிடையாது, நோ கேமராஸ், என்ன இன்னைக்கு எப்படி எல்லாம் எப்படி வேலை வாங்குறாங்க, கேமரா சிசிடிவி கேமரா வச்சு தான் வேலை வாங்குறாங்க. நம்பகத்தன்மை அந்த சிசிடிவி கேமரால தான் இருக்குது. என்னங்க அல்லது பஞ்ச் பண்ற, என்னது டைமிங் பஞ்ச், எல்லாம் கார்ட் பஞ்சிங் டைமிங் பஞ்ச் எல்லாம் இதுல தான் இருக்குது. இப்ப நம்பகத்தன்மையில எல்லாம் இந்த மிஷின்ல தான் இருக்கு, மிஷின் போச்சு முடிஞ்ச கதை, அவ்வளவுதான். பாலைவனத்தில் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய உரிமையாளன் இந்த ஆட்டுடைய உரிமையாளன் பார்க்கல, அவருக்கும் உரிமையாளன் ஒருத்தன் இருக்கானா இல்லையா, அவனுடைய பார்வையிலிருந்து நான் எங்கு தப்புவேங்கிறாப்ல. அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய பேச்சை கேட்டு அழு அழு அழுன்னு அழுகிறான். பாருங்க, அவர் என்னமோ பெரிய மஸ்ஜிதுல இமாமச்சேர் இமாம் அல்லவர், அவர் பெரிய எங்கேயோ மஸ்ஜிதுல மதரசால ஓதி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசிரியரும் அல்ல, ஒரு யாருங்க, அவரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான இடையறவர். அவருடைய உள்ளத்தில் இருந்த தக்குவாவை பாருங்க, அவருடைய இப்படிப்பட்ட அல்லாஹ் பாருங்க, அவருடைய தக்குவாவை நமக்கு படிப்பினையா பாடமாக்கியிருக்கிறான். அந்த இடத்துல அப்துல்லா இப்னு உமரை செல்ல வச்சு, ஒரு சஹாபியை செல்ல வச்சு, அவர் மூலமா அவருடைய தக்குவா அறியப்பட வச்சு இன்றைக்கு நமக்கு படிப்பினையான உதாரணமாக்கியிருக்கானா இல்லையா ரம்பு? அப்ப அல்லாஹ் அவரை பொருந்தி கொண்டிருக்காங்கிறதுக்கு அர்த்தமா இல்லையா சொல்லுங்க? அப்படி இல்லைனா பாலைவனத்தை ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையர் அறியப்படுவாரா? வரலாற்றில் அறியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க, சொல்லி பாருங்க. அப்ப இதான் கண்ணியத்திற்குரியவர்களே, தக்குவா அவருடைய வெளிப்பாடு. ஹலால் ஹராம்ல நம்முடைய பேணுதல். அப்ப ரெண்டாவது முதலாவது விஷயம் இபாதத்து, ரெண்டாவது விஷயம் நம்முடைய கொடுக்கல் வாங்கல் வியாபார வாழ்க்கையில, நம்முடைய தொழில்துறை வாழ்க்கையில ஹலால் ஹராம். அப்ப ஹராமை விட்டு விலகுவது தக்குவாவின் உச்ச நிலைகளிலே ஒன்று. தக்குவாவுடைய டாப் கேட்டகரி இருக்குமா இல்லையா? அதுல ஒன்று என்ன? ஹராமை விட்டு விலகுவது. கொஞ்சம் ஹராம்னா என்ன? முதல்ல அதையும் வணங்கிக்கணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் ஹராம்னு சொன்னா மூட்டை கணக்கில் போய் சொல்றது ஹராம்னு நினைச்சுக்கிறோம். இடையில ஒன்னு ரெண்டு விடுறதுலாம் விளங்குறது கிடையாது. அல்லது பெரிய அளவுல ஒரு ஏமாத்தினா அதுதான் ஹராம்னு நினைச்சுக்கிறோம். பெருசு பெருசா இல்லைங்க, ஒரு கடுகு அளவு கூட கலந்து விடக்கூடாது. அந்த அளவு கூட, அற்ப அளவு கூட கலந்து விடக்கூடாது. அதாவது குவாண்டிட்டி கிடையாதாங்க, மாறுபாடு, கட்டளைக்கு மாறுபடுதல், அதான் அங்க பார்க்கப்படுது. இப்ப பாருங்க, நம்முடைய கலீஃபாக்களை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு அவர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய முன் உதாரணம். ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு துல்லியமா அவர்கள் பார்த்தார்கள். தங்களுடைய வருமானம் எங்கிருந்து வருது, எவ்வளவு தேவை. அவங்க நாடுனா கலீஃபானா என்ன இந்த காலத்தில் மாதிரியா? முழு ரைட்ஸ் உள்ளவர் கலீஃபா என்பவர், முழு ரைட்ஸ் உள்ளவர் இஸ்லாமிய மார்க்கத்தில், மக்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஆனா அப்படி இருந்தும் ஒவ்வொரு விஷயத்திலும் எவ்வளவு பெரிய பேணுதலை அவர்கள் கடைபிடித்தார்கள். கலீஃபா உமர் எடுத்துக்கொள்ளுங்க, பார்த்தா சதக்காவுடைய ஒட்டகங்களை அவரு போட்டு குளிப்பாட்டி கழுவிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறார். ஹஜ்ரத் அலி வந்தாங்க, பார்த்துட்டு கலீஃபா எத்தனை அடிமை இருக்காங்க, எத்தனை அடிமைகள் இருக்காங்க, யார்கிட்டயாவது ஒருத்தர்கிட்ட சொன்னா செய்ய போறாங்க, யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட சொன்னா செய்ய போறாங்க, நீங்க போட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தாங்க. சத்தம் வந்த திசையில யார் நிற்கிறார்? கேட்டாங்க அலிய பார்த்து, அலியே இதற்கு பொறுப்பாளராக அல்லாஹ் என்னை நியமித்தானா அல்லது அந்த அடிமைகளை நியமித்தானா? இந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் என்ன கேட்பானா அந்த அடிமைகள்கிட்ட கேட்பானான்னு சொல்லிட்டு மக்களுக்கு நின்று தொழவைக்கக்கூடிய இமாமாக இருந்தார்கள், படைகளை வழிநடத்தக்கூடிய தளபதியாக இருந்தார்கள், உம்மத்தை வழிநடத்தக்கூடிய கலீஃபாவா இருந்தாங்க. சதக்காவுடைய ஒட்டகம் சுத்தமா இருக்குதா, கரெக்டா இருக்குதா, ஆரோக்கியமா இருக்குதா, அதை தானாக நின்று கவனித்து அதற்குரிய கடமைகளை செய்தார்கள் இல்லையா? அதான் தக்குவா. தன் மீது ஒப்படைக்கப்பட்ட அந்த கடமை என்ன? அதே போல பாருங்க, பெரிய கலீஃபாங்க, அதுவும் கனிமத்து வந்து குமிஞ்சு கொண்டே இருக்குது எங்க மஸ்ஜித் நபவியில. ஆனா அதிலிருந்து தன்னுடைய சாதாரண அடிப்படையான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை விட குறைவா எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப மூத்த சஹாபாக்கள்லாம் பார்க்கிறாங்க, என்னடா இது, நமக்கு இவ்வளவு கிடைக்குது கனிமத்திலிருந்து, ஆனா இவர் எப்படி வாழ்றாரு, இவ்வளவு ஒரு நெருக்கடியான வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சஹாபாக்களும் மூத்தவங்க எல்லாமே, உஸ்மான், அலி, அபு தல்ஹா, அப்துல் ரஹ்மான், இந்த மாதிரி மூத்த சஹாபாக்கள் கொஞ்சம் போய் கலீஃபா உங்க சம்பளத்தை கொஞ்சம் கூட்டிக்குங்க அப்படின்னு சொல்லலான்னு முடிவு பண்றாங்க. நான் யார் போய் சொல்றது? உமர்கிட்ட போய் யார் போறது? எல்லாருக்கும் பயம், ஏதாவது விட்டு லெப்ட் ரைட் வாங்கிட்டாருன்னா என்ன பண்றது, அல்லது சாட்டையை தூக்கிட்டாருன்னா என்ன பண்றதுன்னு எல்லாருக்கும் பயம். கடைசியில ஒரு வழியா முடிவு பண்ணி அவங்களுடைய மகளார் ஹப்சாட்ட போய் சொல்றாங்க. யார் அவங்க? நம்ம தாய், நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியார். ஹப்சாட்ட போய் சொன்ன உடனே, ஹப்சா வெறும் உமருக்கு மகளா இருந்தா வேற விஷயம், அவங்களும் பயந்துதான் இருப்பாங்க. ஹப்சா உமருக்கு வெறும் மகளா இருந்திருந்தாங்கன்னா என்னதான் செஞ்சிருப்பாங்க அவங்களும். ஆனா இப்ப யாரு, ஒரு பக்கம் மகள், இன்னொரு பக்கம் உமர், மூமின்கள் ஒருத்தர் என்ற அடிப்படையில் உமருக்கு தாய். புரியுதா இல்லையா? புரியல, புரிஞ்சல. அப்ப அதனால பேசுறதுக்கு துணிகிறாங்க. அத்தா அமீருல் முமினீன் என்னம்மா சொல்லுமா, இந்த மாதிரி வந்தாங்க சொன்னாங்க, இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ கேட்குறாங்க, ஹப்சா உன்னோட ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்களே, எப்படி வாழ்ந்தார்கள் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஹப்சா அழுதவர்களாக ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க. சரி, அதற்கு பிறகு அபூபக்கர் வாழ்ந்தாரே, எப்படி வாழ்ந்தார் சொல் சொல்கிறாங்க. இந்த இருவருடைய வாழ்க்கையிலிருந்து முரண்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று நீ சொல்கிறாயான்னு சொல்லிட்டு பின்னாடி மூத்த சகாபாக்கள் அழுகிறாங்க. அப்படியே அழுதவங்களா எல்லாம் திரும்பி போறாங்க. அப்ப என்ன, அவங்க விரும்பி இருந்தா எடுத்திருக்க முடியாதா? எங்க என்ன விஷயத்தை நாம் இங்கே உணர விரும்புகிறோம் என்று சொன்னால், நமக்கு ஹலால் இல்லாததை நாம் எடுக்கக்கூடாது நமக்கு. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தக்வாங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் தான் ஒருவேளை முடியுமோ முடியாதுங்கிறதுனால முன்கூட்டியே இதனுடைய நன்மைகளை உங்களுக்கு சொல்லிவிட்டேன். இந்த தக்வா உள்ளவர்களுக்குத்தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தக்வா உள்ளவர்களுக்குத்தான் அல்குர்ஆன் வழிகாட்டும். இந்த தக்வா உள்ளவர்களோடு அல்லாஹ் இருக்கின்றான். தக்வா உள்ளவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். அப்ப இப்படிப்பட்ட தக்வாவை நம்ம அடைகிறதுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை அறிந்து, ரஹமத்துடைய சிஃபத்துகளை நாம் புரிந்து, அல்லாஹ்வுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைத்து நன்மைகளை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தண்டனையின் சிஃபத்துகளை அறிந்து, அந்த தண்டனைகளை பயந்து, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்வதிலிருந்து நாம் விலக வேண்டும். அப்ப இந்த தக்வாவை நம்ம பலப்படுத்துறதுக்கு, அதிகப்படுத்துறதுக்கு முதலாவதாக அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை அதிகப்படுத்த வேண்டும். அந்த இபாதத்துகளை ஆர்வத்தோடு, ஈடுபாட்டோடு, மன ஓர்மையோடு செய்ய வேண்டும். இஹ்லாஸோடு சுன்னத்தை பேணுவதோடு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய கொடுக்கல் வாங்கல் தொழில் துறைகள் வியாபார எல்லா வாழ்க்கைகளிலும் ஹலாலை பேணி வாழ வேண்டும். ஹராமிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தக்வாவுடைய ஒரு உயர்ந்த வெளிப்பாடுகளையும், தக்வாவுடைய உயர்ந்த குணத்தையும், உயர்ந்த உள்ளத்துடைய அந்த தன்மைகளையும் எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. தக்வாவுக்கு முரண்பட்ட நமது ஈமானை பாழாக்கக்கூடிய, தக்வாவை கெடுக்கக்கூடிய ஒவ்வொரு சொல் செயல் குணத்திலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாத்து அருள்வானாக. ஜஸாக்கும் அல்லாஹ் கைரன் பாரக்கல்லாஹு லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.